வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். வரவிருக்கும் அன்பு வணக்கம். பாலகுமரன் மற்றொரு சிறுகதை. என் வீட்டுக்குள் ஒரு சூரியன் உதித்தபோது என் மைத்துனன் என்ஜினியராகவோ டாக்டராகவோ இருந்திருக்கலாம், அல்லது இவர் மாதிரி வக்கீலாய் வளர்ந்திருக்கலாம். ரயில்வே கிளர்க், மெடிக்கல் ரெப், ஆடிட் அசிஸ்டன்ட், மோட்டார் மெக்கானிக், இந்த மாதிரி எத்தனை உத்தியோகம் இல்லை இந்த உலகத்தில். அவற்றில் ஏதாவது ஒன்று அவனுக்கு வாய்த்திருக்கலாம். இதுகளுக்கு உண்டான படிப்பு அவன் படித்திருக்கலாம். இவை எதுவும் அந்த குழந்தைக்கு அமையவில்லை. அம்பி என் பெரிய மைத்துனன் என் மடி மீது வளர்ந்தவன். இப்படியெல்லாம் ஆளாகாமல் ஏனோ நடிகனானான். 4 வயதிலே நடிக்கப் போனான். பள்ளிக்கூடம் இன்று 3 கிளாஸ் மட்டுமே போனான். விளையாட்டை சிரிப்போடு சிரிப்பாய் போனால் போகட்டும் என்று ஸ்டூடியோவில் விட்ட வேளை 4 வயதில் குழந்தை நட்சத்திரமாய் ஜுவாலம் செய்தான். அரை டிராயரும் அகல கண்ணுமாய் அங்கே போய் பாட்டு பாடினான். மழலை குரலில் வசனம் பேசினான். நான் சொல்லிக் கொடுத்த பாட்டு, என் மடியில் பேசின பேச்சு சினிமாவில் ஆரவாரமாய் ஆடிற்று. அப்படி முதல் படம் ஆடினது தான் பிசகாய் போயிற்று. அங்கேயே காலை ஊன்றிக்கொள்ள ஆசை வந்து பிரயத்தனப்பட்டு முட்டி தவித்து மாடாய் உழைத்து 16 வருஷம் எங்கே எங்கே என்று அலைமோத வைத்தது. அத்தனை உழைப்பும் ஒன்று கூடி ஒரே வாரத்தில் பிரபலமாய் மாறிவிட்டது. கலை உலக தென்றல், கவர்ச்சி, கதாநாயகன், நடிப்பு, இளவரசன் இன்னும் என்னென்னவோ பட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. வீடு கொள்ளாமல் வேலை ஆட்களும், தோட்டம் கொள்ளாமல் வாகனங்களும், ஹால் கொள்ளாமல் வெள்ளி பட்டயங்களும் பின்தொடர்ந்தன. முன்னுக்கு வந்தோச்சோன்னா அப்புறம் நீ எதுக்கு மூஞ்சியை தூக்குற? உங்களுக்கு கேட்க தோணும். யாரும் யாருக்கும் சகஜமாய் கேள்வி வரும். என் அழுகை புரியாமல் ஆத்திரம் வரும். அம்பி என் பிரிய மைத்துனன் என் மடி மீது வளர்ந்தவர். என் நெஞ்சு மீது ஜொல்லு ஒழுக கிடந்த பிள்ளை. என் புடவையை ஈரமாக்கி சிரித்தவர். என்னை விட்டு முழுசாய் விலகி போகிறதை இனம் புரியாத அவஸ்தையில் என்னை தவிக்க விடுகிறதை எழுதினால் ஒருவேளை புரியும். இல்லை, என்னை என் எழுத்தை அசட்டுத்தனம் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட தோன்றும். வீட்டுக்கு வீடு வாசற்படியாய் இந்த விஷயமும் இருந்திருந்ததால் நான் வாயை திறந்திருக்க மாட்டேன். இது மலைப்படியாய் பெரும்படியாய் இரண்டாள் உசரமாய் வீட்டுக்குள்ளேயே என்னையும் என் பிள்ளையையும் மூளை கொன்றாய் போட்டபடி இருப்பதால் தவிக்கிறேன். அவரை கைப்பிடித்து அருந்ததி பார்த்தபோது அம்பி புடவை கரையை பிடித்து இழுத்தான். அன்றைக்கு தூக்கி இடுப்பில் வைத்தது தான். 4 வருஷம் என்னோடு பழியாய் ஒட்டி கொண்டான். என் மாமியாருக்கு நல்ல உடம்பில்லை. என் மாமனாருக்கு தன் வேலையை தவிர வேறு நினைப்பில்லை. இவனை பொத்தி பொத்தி வளர்க்க வேறு யாருக்கும் பொறுமை இல்லை. மன்னி அலம்பி விடு, மன்னி மன்னி பட்டன் போடு, மன்னி மன்னி டான்ஸ் சொல்லித்தாயே, மன்னி கிரிக்கெட் போட் பேட் வேணுமே, மன்னி அண்ணாக்கிட்ட 10 ரூபாய் கேளே, மன்னி மிருதங்கம் வாசிக்கிறேன், தாளம் சொல்ல, மன்னி இன்னைக்கு புதுப்படம் நல்ல வேஷம், எந்த பக்கம் கிழக்கு? நான் அலம்பி விட்டேன், தாளம் போட்டேன், ஆடி காட்டினேன், பாடி காட்டினேன், ஆசீர்வதித்தேன், அணைத்து வளர்த்தேன். அவருக்கு தெரிந்து 10 ரூபாய் தெரியாமல் 10 ரூபாய் இதெல்லாம் அம்பிக்கு ஞாபகம் இருக்கிறதா தெரியாது. ஆனால் என்னுள் மட்டும் இன்னும் இவை அனைத்தும் ஜலத்தில் போட்ட வெள்ளக்கட்டியாய் ரூபம் அற்ற ஸ்தித்திப்பு கரைசலாய் மறுபடி நேராமல் வெறும் நினைப்பு சுவையாய் இன்னும் இருக்கிறது. அந்த அம்பிக்கு என் பிள்ளைக்கு போன வாரம் கல்யாணம் நடந்தது. எங்கள் சாஸ்திரப்படி பஞ்சகச்சம் கட்டி திருமணிட்டு மார் நிறைய உத்திரியம் பழிகிறென்று கூணூலும், கன்னத்தோரம் கருப்பு பொட்டும், இடுப்பிலே தற்பை கட்டும் இட்டு காசி யாத்திரையோடு, கண்ணூஞ்சலோடு, மாத்து மாலையோடு, மங்கள நானோடு கல்யாணம் நடந்தது. அட்சதை தாம்பாளத்தை கையில் கொடுத்து அந்த குழந்தை நமஸ்கரித்த போது பெருமாளே என்றபடி என் கண்ணில் ஜலம் பொங்கிற்று. ரொம்ப நாளைக்கு பிறகு 2 நிமிஷம் அவன் தலையை அம்மாவாய் வருடி வருடி வேண்டும் மட்டும் ஆசீர்வாதம் செய்தாயிற்று. அந்த நேரம் ஹால் முழுக்க என்னை அதிசயமாக பார்க்கிறதை அறிந்து பெருமை பொங்கிற்று. க்ஷணத்துக்கு க்ஷணம் கிளிக்கிக் கொண்டிருந்த கேமராவெல்லாம் என் ஆனந்த அழுகையை செயலற்ற ஆச்சரியமை பார்த்து கொண்டிருந்தன. அந்த கல்யாண ஃபோட்டோவில் நான் இல்லை. நானும் அவரும் அம்பியோடு இருக்கிற ஃபோட்டோ ஒன்று கூட இல்லை. அம்பியோடு யார் யாரோ ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள், ஆனால் நான் இல்லை. இதில் எனக்கு வருத்தமும் இல்லை. இப்படி ஒரு ஃபோட்டோ இல்லை என்கிறதே என் தங்கை கேட்ட பிறகுதான் தெரிந்தது. அவசரத்துடன் நெற்றிக்கு இட்டுக்கொள்கிற போது கண்ணாடி பார்க்கிறதே தவிர என் முகம் என் நெஞ்சில் படுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. ஏன், இந்த வீட்டில் எனக்கு முகமே இல்லை. இந்த வீட்டில் அவருக்கு ஒரு முகம் இருக்கிறது, கடுகடுக்கிற முகம், வக்கீல் முகம், அம்பியின் லீகல் அட்வைசர் முகம், ஊரன் கவலை வாரி தன் முகத்தில் அப்பிக்கொள்கிற முகம். சிட்டியில் ரா மெட்டீரியலே கிடையாது சார். போன வாரம் 4 கால்ஷீட் இதனாலேயே கேன்சல் ஆச்சு. நல்ல நாள்லையே நாழி பால் கரப்பானுங்க, இப்போ கேட்கவே வேணாம். இதை சொல்லியே கைவிரிப்பான். ஐம் ரியலி ஸ்கேர்ட். இது எங்கே போய் முடியும்? எனக்கும் பயமாக இருக்கும். இது எப்படி தீரும் என்கிற கவலை வரும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி வரும். எனக்கு தெரியாது, யாரை கேட்பது என்று புரியாது. ஏன் சேஷா, ரா மெட்டீரியல் கிடைக்கலன்னு என்ன ஆகும்?
குடிமொழிக்கு போகும் ராமசேஷன். ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு போவான். இங்கே அந்த ராமசேஷனுக்கு ஒரு முகம் இருக்கிறது.
நோ, யூ கான்ட் சீம் நவ்.
அவர் இன்றைக்கி மூணாவது ஷிஃப்ட் ஷூட்டிங் ஒர்க் பண்ணுறாரு. ராத்திரி 10 மணியாக வர. நாளைக்கு வந்து என்ன பாருங்கள். வாசல் கலைந்த ரங்கோலி கோலமாக நிற்கிற காலேஜ் பெண்களை விரட்டுகிற முகம், பர்சனல் செக்ரட்டரி முகம்.
அண்ணாச்சே உள்ளார வாங்க, இப்போ தான் நடிகர் வெளியேற போயிருக்காரு. உங்கள் மேட்ரு பேசிட்டேன், முடிவு நாளைக்கு சொல்கிறேன். படுத்தாதீங்க அண்ணாச்சி, நாளைக்கு வாங்க.
குக்கிட்டு தேனாய் கொட்டி குளிர வார்த்தைகளை ஊற்றி சொத்தென்று வெளியே மனிதர்களை எரிக்கிற முகம், பல் தேய்க்காத முகம், ஷேவ் காணா முகம், பொய் சொல்லி பொய் சொல்லி கடைவாயில் பூ விழுந்த முகம்.
சேஷா, அம்பி வர ராத்திரி 10 ஆகுமா? படுத்தாதீங்க மண்ணி, உள்ளே கட்டில் தான் குப்புறப்படுதுன்ட்ருக்காரு. இங்கே உயிர் போகிறது எனக்கு. இன்னும் அரை மணி நேரம் பார்க்க போகிறேன். எழுந்திருக்கலைன்னா நான் பாட்டுக்கு போயிட போகிறேன். போரண்டாப்பா இந்த வித்தியாகம்.
சேஷா போக மாட்டான். அவன் முகம் எவ்வளோ வெடுவெடுப்பாய் மாறினாலும் போகவே மாட்டான். அம்பி ஊரில் இல்லாத போது சேஷாவுக்கு கொடி பறக்கும், முகம் வேறாகும். சேஷா, உன் முகம் உனக்கு தெரியுமா? உன் ஃபோட்டோ என்னிடம் இருக்கிறதா?
இருக்கும். குறைந்தபட்சம் உன் கையெழுத்தாவது உன்னிடம் இருக்கும்.
அம்பியின் ஃபோட்டோ கேட்டு வரும் கடிதம் அனைத்தையும் சேஷா தான் பதில் போடுகிறான். எதிர் ஹோட்டலில் டீ கணக்கு வைத்து வருகிறவர்களெல்லாம் கொடுத்து கூப்பனில் இவன்தான் கையெழுத்து போடுகிறான். அந்த ஹோட்டல்காரன் சேஷாவுக்கு பயப்படுகிறான். சேஷாவின் கையெழுத்தை மதிக்கிறான். நான் ஒரு தரம் கையெழுத்து போட்டபோது சேஷா தலையில் அடித்து கொண்டான். அவரிடம் போய் அழுத்து கொண்டான். அம்பியிடம் குத்தி காட்டினான். வாய் ஓயாமல் நாலு நாள் சொல்லி காட்டுறான். இத்தனைக்கு நான் டீ கூப்பனில் கையெழுத்து போடவில்லை, ஆட்டோகிராஃப் நோட்டில் தான் கையெழுத்து போட்டேன். ஒரு 100வது நாள் படவிழாவில் நசுங்கி புதுங்கிற கூட்டத்தில்
நீங்கள் அவரோட உறவா
என்று அந்த பெண் கேட்டதும் ஆச்சரியமாக போய்விட்டது. என்னிடம் நோட்டை நீட்டின போது எப்படி மறுப்பது என்று தெரியாமல் கையெழுத்து போட நேரிட்டது. நான் போட்டதற்கு அப்புறம்
நடிகரனை வாங்கித்தாங்களே
என்று அது கெஞ்சின பிறகுதான் என் அசட்டுத்தன்மை புரிந்து போயிட்டு. அதற்கு மிஞ்சி நோட்டை நீட்டும் அந்த பெண் பற்றி கேள்வி எழுந்தது. இந்த 35 வயதில் மார் சரித்து முன்னரை தட்டி இடுப்பு தசை தளர ஆரம்பித்த வயசில் தொங்க தொங்க தாலி கொடி புரள இத்தனை ஆண்கள் நெடிக்கு மத்தியில் இப்படி இந்த பையன் கையெழுத்துக்கு ஏன் போய் பறக்கிறாய்? பேயாய் பறக்கிறாய்? நீ யார்? உன் பேர் என்ன? உன் புருஷனுக்கு என்ன உத்தியோகம்? எவ்வளோ சம்பளம்? என்ன வித குணம்? எத்தனை குழந்தைகள் உனக்கு? இத்தனூண்டு நோட்டில் கையெழுத்து வாங்கி எதை சாதித்துக் கொள்ளப் போகிறாய்? என் மதிப்பு உனக்கு என்ன மதிப்பு உனக்கு? இப்படி இடுப்பு நசுங்க ரவிக்கை நனைய கையெழுத்து வாங்கினேன் என்று உன் புருஷனிடம் காட்டினால் அவன் நோக மாட்டானா? உன்னை அசிங்கமாய் பார்க்க மாட்டானா? மாற இழுத்து மூடன் சனியனே, நெஞ்சில் அசிங்கம் தட்டிட்டு. ஆட்டோகிராஃபி தூக்கி எரிஞ்சியாமே உறவான்னு கேட்டால் ஆமான்னு தலையாட்டி போக வேண்டிதானே? நீ எதுக்கு கையெழுத்து போடுற? நீ எதுக்கு வீசி எறிகிற? இவர் அரை மணி நேரம் கத்திய பிறகுதான் அது எவ்வளோ சீரியஸ் என்று தெரிந்தது. அம்பியோட ரசிகர்களை அவமதித்தது தவறு என்று புரிந்தது. இன்னொரு கூட்டத்தில் புதுக்கூட ஆரம்ப விழாவில் இது வேறு விதமாக முடிந்தது. யாருமா பின்னாலே நுழைஞ்சிக்கினேன், அவருக்கு உறவா? நான் ஒரு க்ஷணம் மௌனமாக இருந்தேன். பிறகு இல்லை என்று தலையாட்டினேன். வாசல்லையே என்னை மடக்கி விட்டான். அரை மணி கழித்து வேர்க்க விறுவிறுக்க இவர் வந்தார்.
வட சாம்பிராணி, அவன் உறவான்னு கேட்டபோது இல்லைன்னு சொன்னியாமே. ஜடம் உள்ளவா வந்து தொலை. கஷ்டம் கஷ்டம்.
பொங்கி பொங்கி கண்ணில் ஜலம் அடைத்தது. நாள் முழுக்க நெஞ்சு வலித்தது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? என்ன ஆயிற்று எனக்கு? எனக்கென்று ஒரு இயல்பு என்னுள் எப்படி இல்லாமல் போயிட்டு ஒவ்வொருவர் இஷ்டத்துக்கும் ஆடி ஆடி இவ்விதம் மாறினேனா? நிஜமாகவே என்னுள் என் மனசு இல்லையா? என்ன பிடிக்கும் எனக்கு, என்ன பிடிக்காது எனக்கு? கேள்வி பொங்கிற்று. எனக்கு சங்கீதம் பிடிக்கும், வீணை பிடிக்கும், பெயிண்டிங் பிடிக்கும், கோயில் பிடிக்கும், குழந்தைகளை பிடிக்கும், அம்பியை பிடிக்கும். அம்பி இப்படி பெரியவனான பிறகு பெயிண்டிங் போட முடியவில்லை, வீணை வாசிக்க முடியவில்லை, அஷ்டபதி பாட முடியவில்லை. ஓயாமல் வீட்டுக்கு வருகிற கார் சப்தத்தில் டெலிஃபோன் கிணுகிணுப்பில் காஃபி டம்ளர் உப்புமா தட்டு மேற்பார்வையில் எல்லாம் களைத்து போயிற்று. கோயிலுக்கு போனால் அம்பியின் காரை அடையாளம் கண்டு சுற்றுகிற கும்பல் பயமுறுத்துகிறது.
மச்சான், சின்னவாத்தியர் கார் மாதிரி இல்லை?
அவரு தான். உள்ளையார் 2 பொம்பளைங்க இருக்காங்க, அவனை காணும்.
அவனுக்கு வேணுங்கிறது பொம்பளையாக இருக்கீங்க, கில்லாடிப்பா சின்னவாத்தியார்.
இதற்கப்புறம் காரில் இறவை பிடிக்கவில்லை, வெளியே போகவே தோன்றவில்லை. முன் ஹாலை தவிர மற்ற இடங்களில் வளைய பூனைக்குட்டியாய் குச்சி நாயாய் வளைய வளைய.
ஏன் இப்படி 12 ஆளையிற ஒரு இடத்துல உட்கார்? இதை இல்லை நில்லு,
அவர் அழுது கொள்கிறார். என்னால் முடியவில்லை. அம்பிக்கு எங்கேயோ அவுட்டோர் ஷூட்டிங்கில் அடிபட்டு கால் விரலில் முறிவு என்று மயக்கமே வந்துவிட்டது. சாப்பிடுகிற மேஜையில் பாத்திரம் சிதற சுருண்டு விழுந்த எண்ணெய் 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்க வைத்தது. அம்பிக்கு எப்படி என்ன காயம் என்று தெரியாமல் போயிட்டு பழைய பேப்பரை பார்த்து தெரிந்து கொள்ளும்படி ஆயிற்று.
சின்ன காயந்தான், மணி பயந்துட்டாளா?
கள்ளமின்றி அம்பி கேட்டான். என்னை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வந்தான்.
நெஞ்சில் ஒத்திக்கொள்கிற புன்னகையோடு பேசினான். நான் பதில் சொல்வதற்குள் நாலு பேர் பாய்ந்தார்கள். இந்த முறை டாக்டர் முந்தி கொண்டார்.
நோரோ, ஆக்சுவலாக மன்னிக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா?
அம்பியின் காதோடு கிசுகிசுத்தார். அம்பி என்னை வினோதமாக பார்க்க பார்க்க பேசி கொண்டு போனார். எனக்கு புரிகிறது, அம்பியோடு பேச டாக்டருக்கு இது சான்ஸ். ஆனால் எனக்கு என்ன, நான் பைத்தியமா, விசாசு பிடித்தவளா? இப்படி அவன் காதோடு சொல்லும்படி ரகசியம் என்ன? முட்டாள் இடியட், கத்திக்கொண்டு டாக்டரை அறைய தோன்றியது. கத்தினால் இந்த டாக்டரை உசந்து போய் விடுவான். நான் மெல்ல நெகிழ்ந்து படுக்கையில் சரிந்தேன். எல்லாரும் நகர்ந்தவன் முகத்தை முழங்கை மடிப்பில் மறைத்து கொண்டு மனசு கரையை அழுதேன். இந்த டாக்டருக்கு ஒரு முகம் இருக்கிறது, ஒன்றை இரண்டாக்கு முகம், தற்பெருமை முகம், அலட்டி அலட்டி அகண்டு போன முகம். நான் என் தங்கைக்கு கடிதம் எழுதினேன். அவள் இரண்டு குழந்தைகளையும் அனுப்ப சொன்னேன். எனக்கும் அவர்களுக்கும் மாறுதலாக இருக்கும் என்று நினைத்தேன். குழந்தைகளுக்கு இந்த விசிட் நிச்சயம் ஒரு மாறுதல் தான். இது அதுகள் கூவிக்கொண்டே உள்ளே நுழைந்ததுமே தெரிந்துவிட்டது. என்னை கட்டிக்கொண்ட இரண்டாவது நிமிடம் அது என் அம்பியை பற்றி விசாரித்தன. அம்பி என்ன சாப்பிடுவான், அம்பி எங்கே தூங்குவான், அம்பி எப்போது குளிப்பான், அம்பி எங்கே மேக்கப் போடுவான், அம்பியின் பேண்ட்டை சட்டையை பைஜாமை தொட்டு தொட்டு பார்த்தன. வீட்டை எக்ஸிபிஷன் பார்ப்பது போல இடையிடமாய் பொருள் பொருளாய் பார்த்தன. இரண்டு நாள் கழித்து அவன் வந்ததும் தானே முன் நின்று அறிமுகம் செய்து கொண்டன.
ஐ ஆம் யுவர் சிஸ்டர் அகிலா, ஹீஸ் யுவர் பிரதர் ரமேஷ்.
எஸ் சார், அம்பி அவர்களை தட்டி கொடுத்தான். எதுக்கு மெட்ராஸ் வந்திருக்கீங்க?
உங்களை பார்க்கறதுக்கு, உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு.
இசே, அம்பி ஃபோட்டோ எடுக்க சொல்லி ஒன்றுக்கு முக்கால் சைஸில் அவர்களுக்கு பரிசாய் வழங்கினான்.
பெரியமா பெரியமா, அண்ணா எவ்வளோ ஸ்வீட் பெரியமா, அண்ணா மாதிரியே எத்தனை அழகு இல்லை பெரியமா, நானும் அண்ணா மாதிரியே சினிமாவில்.
நான் குழந்தைகளை ஊருக்கு அனுப்பினேன். ஜன்னல் கம்பியில் முகத்தை புகைத்து கொண்டு வெறுமையில் தவித்தேன். அம்பி கல்யாணம் பற்றி அவரிடம் பேசினேன். பேங்க் புஸ்தகத்துடன், கணக்கு லெட்ஜருடன், ஆடிட்டருடன், அவருடன் அறையை தாளிட்டு கொண்டு பேசினேன். நான் உள்ளுக்குள் கல்லாக்கி கொண்டேன். அம்பி மாதிரியே நடிக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டேன். பெண் வீட்டாருடன் சௌஜன்யமாக பேசினேன். பெண்ணை அணைத்து வரவேற்றேன். முகம் வழித்து நெட்டி முறித்தேன். கல்யாணத்தில் பட்டு சரசரக்க வளைய வந்தேன். பூ மற்றதையும் பொழிந்து ஆசீர்வதித்தேன். என் கண்ணே தீர்காயசையிடா வாஞ்சியுடன் அணைத்து கொண்டேன். அம்பி ஹனிமூன் போயிருக்கிறான், நாளைக்கு வந்து விடுவான். காஃபி டம்ளர், உப்புமை தட்டு, சமையல் மேற்பார்வை, டெலிஃபோன் கால், கார் வருகை, எல்லாவற்றையும் அலைய அந்த பெண் வந்து விடுவான். அடுத்த வாரம் நான் வீணை வாசிக்க முடியும். அடுத்த வாரம் நான் பெயிண்டிங் ஆரம்பிக்க முடியும். கோயிலுக்கு நடந்து போகக்கூடும். இந்த பெண் வேறு வீடு பார்க்க சொல்லிவிட்டால் தங்கைக்கு மறுபடியும் லெட்டர் எழுதலாம், குழந்தைகளை அனுப்ப சொல்லலாம், கொல்லை பக்கம் அழைத்து சென்று காத்திருந்து அலம்பி விடலாம், பட்டன் தைக்கலாம், பாட்டு பாடலாம், தாளம் போடலாம், தெரிந்து 10 ரூபாய், தெரியாமல் 10 ரூபாய். மெல்ல மெல்ல என் இத்தனை அவஸ்தைகளும் விலகி போய்விடும். அம்பியும் போய்விடுவான். அம்பி நான் வளர்த்த குழந்தை, என் நெஞ்சில் ஜொல்லு கொட்ட கிடந்த பையன், விலகி போய்விடுவான். அம்பி என்ஜினியராகவோ டாக்டராகவோ இருந்திருக்கலாம், வக்கீலாய் வளர்ந்துருக்கலாம், ரயில்வே கிளாக், மெடிக்கல் ரெப், ஆடிட் அசிஸ்டண்ட், இப்படி எத்தனை இல்லை உலகத்தில், இவற்றில் ஏதாவது ஒன்று அந்த குழந்தைக்கு வாய்த்திருக்கலாம். அம்பி என் பிரிய மைத்துனன், என் மடி மீது வளர்ந்த பிள்ளை, ஏனோ பிரபலமான நடிகனானான் மற்றும்